போற்றுதலுக்கு உரிய சைவப் பெரியார் தான்ஸ்ரீ ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொண்டு, அருள்நெறி திருக்கூட்ட அன்பர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை புலப்படுத்தி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். நீங்கள் பலமுறை சைவ சித்தாந்த பாடம் கேட்டிருக்கிறீர்கள். குறிப்பாக ஐயா டான்ஸ்ரீ அவர்கள் பலகாலம் உங்களுக்கு சிவஞான போதத்தை தெளிவாகவும் முழுமையாகவும் நடத்தியிருக்கிறார்கள். அதற்கு மேலே நான் என்ன விளக்கத்தை சொல்ல முடியும் என்று தெரியவில்லை. சூரியன் உலகப் பொருளையெல்லாம் தன்னுடைய ஒளியினாலே விளக்குகிறான், விளக்கம் கொடுக்கிறான். ஒரு மின்மினி பூச்சி நினைத்ததாம், இந்த சூரியன் கொடுக்கிற ஒளி போதாது, இதற்கு மேலே நான் ஒளியை கொடுப்பேன் என்று ஒரு மின்மினி நினைத்தால் எப்படி இருக்குமோ அதுபோல என்னுடைய நிலை இருக்கிறது. ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை உங்கள் மேல. என்ன நம்பிக்கை என்றால், கேட்டவற்றிலே பாதியை நீங்கள் மறந்திருப்பீர்கள். ஏனென்றால் சைவ சித்தாந்தம் அப்படிப்பட்ட பாடம், அது உலகியலுக்கு அப்பால் பட்டது. உலகியலை பற்றிய கதைகள், நாவல்கள் அவையெல்லாம் நன்றாக நமக்கு விளங்கும். ஆனால் இந்த சாத்திர நூல்கள் உலகியல் கடந்தவை. உலகப்பற்று விட்டவர்களுக்குத்தான் சிவஞான போதம் உள்ளவாறு விளங்கும். எந்த அளவுக்கு நாம் பற்றிலிருந்து விடுபடுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு விளக்கம் உண்டாகும். அதை வைத்து நம்முடைய நிலையை நாம் தெரிந்து கொள்ளலாம். நமக்கு எந்த அளவு விளங்குகிறதோ அந்த அளவு நம்முடைய நிலை இருக்கிறது. அதனாலே அந்த காலத்துல சிவஞான போதத்தை எல்லாருக்கும் சொல்லி தரமாட்டார்கள். பக்குவம் உடையவர்களுக்கு உலகை துறந்த அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் சிவஞான போதத்தை அந்த காலத்தில் பாடமாக நடத்துவார்கள். எனவே அப்படிப்பட்ட நூலை நாம் இப்பொழுது சொல்ல இருக்கிறோம். ஆங்கில கவிஞர் கோல்டுஸ்மித், ஆலிவர் கோல்டுஸ்மித் என்பவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். பல நாவல்களிலே ஒன்று இந்த விக்கார் ஆஃப் வேக்ஃபீல்டு. இந்த விக்கார் ஆஃப் வேக்ஃபீல்டு என்ற ஒரு நாவல். அந்த நாவலிலே இடையிலே ஒரு கதைப்பாடல் சேர்த்திருக்கிறார். பேலட் என்பார்கள், ஒரு கதைப்பாடல். அந்த கதை எப்படி அமைகிறது என்றால், ஒரு செல்வ குடும்பத்திலே பிறந்த பெண், அவளோடு ஒரு இளையவன் இளைஞன் பழகுகிறான், அன்போடு அவளை நேசிக்கிறான். அந்த நிலையில அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் தாயும் தந்தையும் இறந்து போகிறார்கள். அந்த செல்வம் எல்லாம், எல்லா வீடுகளும் எல்லா சொத்துக்களும் எல்லா உடைமைகளும் அவளுக்கு உரிமையாகிவிடுகின்றன. இப்படி திடீரென்று அவளுக்கு பெருஞ்செல்வம் சேர்ந்தவுடனே அவளுக்கு இயல்பாகவே என்ன உண்டாகிறது, ஒரு செருக்கு, யாரையும் ஒரு மதியாத தன்மை. அந்த செருக்கினாலே அந்த தன்னை விரும்பிய அந்த பையனை அவள் உதாசீனமாக நடத்துகிறாள், புறக்கணிக்கிறாள். அவன் ரொம்ப மனநொந்து அவளை பிரிந்து போய்விடுகிறான், ஊரை விட்டே போய்விடுகிறான். பிறகு அவளுடைய சுற்றத்தார் உற்றார் உறவினர் அவளுடைய பொருளை செல்வத்தை கவர்ந்து கொள்ள வேண்டும் என்ற பேராசையினாலே எல்லாரும் வந்து அவளிடம் அன்பு காட்டுவதை போல நடிக்கிறார்கள், அன்பு உடையவரை போல நடிக்கிறார்கள். அப்பொழுது அவளுடைய தோழி ஒருத்தி உண்மை நிலையை சொல்லுகிறாள். அந்த உன்னை விட்டு பிரிந்து போன அந்த பையன், அவன்தான் உன்னிடம் உண்மையான பாசம் வைத்திருந்தான், அவனை நீ பிரிந்து விட்டாயே, இழந்து விட்டாயே என்று சொல்லும்போதுதான் அவளுக்கு உண்மை புரிகிறது. தன்னை சுற்றி இருக்கின்ற கூட்டத்தாரெல்லாம் தன்னுடைய செல்வத்தின் மேலேதான் பற்று வைத்தார்களே தவிர தன்மேல் பற்று வைக்கவில்லை என்ற உண்மையை அறிந்து தன்மேல் உண்மையான அன்பு வைத்திருந்த அவனை தேடி விட்டை விட்டை புறப்படுகிறான். அன்னையையும் அத்தனையும் அன்றே நித்தாள் அகன்றாள் அகலிடத்தார் ஆசாரத்தை என்று நாம் சொல்லுகிறோமே, அதே போல் அந்த பெண் வீட்டை விட்டு புறப்படுகிறாள் தன்னுடைய அன்புக்குரியவனை தேடி. ஆனால் இவள் பெண் அல்லவா, அதனாலே ஆண் வேடம் போட்டுக் கொள்கிறாள். தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆண் வேடத்திலே பல ஊர்களுக்கு அலைந்து திரிகிறாள். காடு மேடு எல்லாம் சுற்றித் திரிந்தாள். அவனை பார்க்க முடியவே இல்லை. கடைசியாக ஒரு தனியான ஒரு காட்டு வழி, இரவு நேரம், அந்த இடத்திலே ஒரு தூரத்திலே ஒரு வெளிச்சம் தெரிகிறது. அங்கே செல்லுகிறாள். அது ஒரு குடிசை. அந்த குடிசையிலே ஒரு முனிவர் வேள்வித்தி வளர்த்து கொண்டிருக்கிறார். வரகு கட்டையை கொண்டு அவரிடம் போய் தன்னுடைய போய் அமர்கிறாள். பசியோடு இருக்கிறாள். அவர் அந்த தன்னிடமிருந்த காய்கனிகளை கொடுத்து உபசரிக்கிறார். பிறகு நீ யார், யாரப்பா என்று விசாரிக்கிறார். ஆண் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவள் தன்னுடைய கதையெல்லாம் நடந்த கதையெல்லாம் சொல்லி வருந்துகிற போதுதான் கடைசியில் என்ன சொல்லி முடிக்கிறாள், நான் என்னுடைய அன்புக்குரியவனை தேடி அலைந்து அழுத்துவிட்டேன். இனி நான் வாழ்வதற்கு பிடிக்கவில்லை. இப்பொழுதே இந்த நெருப்பிலே விழுந்து என் உயிரை மாய்த்துக் கொள்ளப் போகிறேன் என்று சொன்னான். உடனே அவன் சொன்னான், நான் தான் நீ தேடிக்கொண்டிருந்த அவன் என்று சொன்ன உடனே இருவரும் ஓர் உருவமானார் என்று கதை. இந்த தலைப்பு ஹெர்மிட். த ஹெர்மிட் என்ற தலைப்பிலே இதை எழுதியிருக்கிறார். ஹெர்மிட் நான் அவருள் துறவி, துறவி என்ற தலைப்பில் இதை இந்த கதையை எடுத்துக்கொண்டார் பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை. சுந்தரம்பிள்ளை மனோன்மணிய நாடகத்தில் இந்த கதையை புகுத்தி இருக்கிறார். கிளைக்கதையாக சேர்த்திருக்கிறார். அந்த பெண்ணுக்கு பெயர் சிவகாமி. அந்த பையனுடைய பெயர் சிதம்பரம். சிதம்பரம் சிவகாமி என்று பொருத்தமாக பெயரை வைத்து. சரி, இந்த கதைக்கு நமக்கு என்ன சம்பந்தம் என்றால், அதே போலத்தான் ஆன்மாக்களாகிய நாமெல்லாம் அந்த பெண்ணினுடைய நிலையிலே இருக்கிறோம். இந்த உலக சுகத்தில் ஆடம்பரத்தில் ஆரவாரத்தில் ஈடுபட்டு நம்மோடு உடனாக இருக்கிற இறைவனை தலைவனை பிரிந்திருக்கிறோம். அந்த நம்முடைய சாத்திரங்களும் தோத்திரங்களும் நமக்கு அறிவுறுத்துகின்றன நம்முடைய உண்மை நிலை. ஆக ஆன்மா, ஆன்மாவாகிய உன்னுடைய நிலை என்ன? தலைவனாகிய இறைவன் எப்படிப்பட்டவன்? இறைவனுக்கும் ஆன்மாவாகிய நமக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டது என்பதையெல்லாம் நம்முடைய சாத்திர நூல்களைதான் நமக்கு எடுத்துக்காட்டி நமக்கு அறிவு விளக்கத்தை கொடுக்கின்றன. எனவே இறைவனை பற்றிய அறிவை நமக்கு தருவன சாத்திரங்கள். எனவே சாத்திர நூல்களை தமிழிலே அறிவு நூல்கள் என்பார்கள். அறிவு நூல்கள், சாத்திரங்கள். ஒரு பொருளை அடைய வேண்டுமானால் முதலிலே அதன் மீது விருப்பம் உண்டாக வேண்டும். விரும்பாத பொருளை யாரும் அடைய மாட்டார்கள். விருப்பத்தின் மேலேதான், விருப்பத்தின் பேரில்தான் அடைகின்ற முயற்சி உண்டாகும். அந்த விருப்பம் எப்போது நிகழும்? அடைகின்ற முயற்சி விருப்பத்தினாலே நிகழும். விருப்பம் என்பது அந்த பொருளினுடைய அருமை பெருமைகளை அறிகிற போதுதான் அதனை அடைய வேண்டும் என்ற விருப்பம் உண்டாகும். எனவே ஒரு பொருளினுடைய அருமையை முதலிலே அறிந்து அதனாலே அதன் மீது வேட்கை உண்டாகி அதன் மேல் அதனை அடைகின்ற முயற்சி உண்டாகிறது. அதுபோல இறைவனாகிய பொருளை அடைய வேண்டும் என்ற விருப்பம் எப்போது நிகழும் என்றால், இறைவனை பற்றிய அறிவை நாம் முதலிலே பெற வேண்டும். இறைவன் பற்றிய அறிவை பெறாமல் அவன் மீது விருப்பம் வாராது. இப்போது நமக்கு ஏன் இறைவனை சார வேண்டும் என்ற விருப்பம் நிகழவில்லை? ஏன் நமக்கு உண்டாகவில்லை? உண்டாகிறதா? இறைவனை அடைய வேண்டும் என்ற விருப்பம் இல்லையே, துளி கூட இல்லையே. எதனாலே என்றால், இறைவனை பற்றிய அறிவை நாம் பெறவே இல்லை. பெற்றால்தான், அந்த இறைவனுடைய அருமை பெருமைகளை அறிந்தால்தான், உணர்ந்தால்தான் அவனை சார வேண்டும், அவனை அணைய வேண்டும் என்ற விருப்பம் உண்டாகும்.